அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 7 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் தெரிவித்துள்ள கருத்து.
அவர் கீழே தள்ளிவிடப்பட்டு என்னை தூக்குங்கள் என்று கூட அவர் கேட்ட பொழுது யாருமே தூக்க முன்வரவில்லை என்ற செய்தியையும் அடுத்த நாள் காலை பத்திரிகையில் பார்த்தேன்.
சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல்கள் மோதிய சம்பவத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீடு கோருவதில் ஏற்படும் தாமதம் குறித்த பேட்டி.
மீனவர்களுக்கு மீன் கிடைக்கிறது குறையுமா, மீன் கிடைச்சாலும் அவருடைய குவாலிட்டி குறையுமா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்.
மற்றும் இலங்கை செய்திகளை கேட்கலாம்.
வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. 2012 மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பிரெஞ்சு அதிபர் நிக்கோலா சார்க்கோசி போட்டியிட்ட தேர்தலில் சட்டவிரோத பிரச்சார நிதி திரட்டல் தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் விசாரணையை எதிர்கொள்ளவிருக்கிறார் என பிரான்ஸ் வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். தனது பிரச்சாரத்திற்கான செலவுகளை தனது பிரச்சார கணக்கில் காட்டாமல் தனது கட்சி கணக்கில் காட்டுமாறு பிச்மாலியன் என்னும் மக்கள் தொடர்பு நிறுவனத்தை செய்ய வைத்தார் என்று அரசு வழக்கறிஞர்கள் வாதிடுகின்றனர். வரம்பிற்கு அதிகமாக செலவு செய்தது குறித்து தனக்கு தெரியாது என சார்க்கோசி தெரிவித்துள்ளார். ருமேனிய அதிபர் கிளவுஸ் யோஹானிஸ் ஆளும் சமூக ஜனநாயக கட்சி தனது நாட்டை நெருக்கடியில் தள்ளிவிட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். சில ஊழல்களை குற்றமற்றவை என கூறும் ஆணையை அரசு கைவிட நிர்பந்தித்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய வலது தேசிய லிபரல் கட்சியின் உறுப்பினரான அவர் நாடாளுமன்றத்தின் கூட்டு அமர்வில் உடனடி தேர்தல் நடத்துவது தற்போது தேவையற்றது என தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளுக்கு அரசு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 20 கொல்லப்பட்டுள்ளனர் என ஆப்கான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த குண்டுவெடிப்பு உச்சநீதிமன்ற வாயிற்கதவின் அருகாமையில் நடைபெற்றது. தாக்குதலை நடத்தியது யார் என்பது தெளிவாக தெரியவில்லை. கடந்த காலங்களில் தாலிபான் தீவிரவாதிகளால் ஆப்கான் நீதிமன்றங்கள் இலக்கு வைக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தானில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிக அளவை எட்டியுள்ளன என ஐநா தெரிவித்த அடுத்த நாளில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மேற்கு கரையில் தனியார் பாலத்தீன நிலத்தில் உள்ள டசன் கணக்கான யூத குடியிருப்புகளை கடந்த காலத்தில் தேதியிட்டு சட்டப்பூர்வமாக மாற்றிய ஒரு சர்ச்சைக்குரிய புதிய சட்டம் பற்றி சர்வதேச கண்டனங்கள் எழுந்துள்ளன. மேற்கு கரையில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் குடியிருப்புகள் வளர்வதற்கு இந்த நடவடிக்கை வழிவகுத்துள்ளது என்றும் இஸ்ரேலுக்கு அதன் சர்வதேச கூட்டாளிகளுடனான உறவை இது சேதப்படுத்தியுள்ளது என்றும் பிரிட்டன் தெரிவித்துள்ளது. குடியிருப்புகளுக்கு எடுக்கப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு பெறுவதற்கு ஒரு பாலத்தீனரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று பாலத்தீன வழக்கறிஞரும் அரசியல் ஆர்வலர் ஒருவரும் தெரிவித்துள்ளார்.
Israel, when they acquired property for the settlements,
ஆனால் இது சில நில திருட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான முயற்சி என்று பாலத்தீனர்கள் வாதிடுகின்றனர். ஈரானின் அதி உயரிய தலைவர் அயதுல்லா அலி கமேனே அமெரிக்காவின் நிஜமுகம் என்று அவர் கருதுவதை அதிபர் டிரம்ப் வெளிக்காட்டியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். புதிய நிர்வாகம் குறித்த அவரின் முதல் குறிப்பிடத்தக்க கருத்தில் டிரம்ப் அமெரிக்காவின் அரசியல், பொருளாதார, அறநெறி மற்றும் சமூக ஊழல்களை வெளிப்படுத்திவிட்டார் என கமேனே தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த டிரம்பின் கண்டனம் மற்றும் டெஹ்ரான் மீது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட புதிய தடையை தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவில் ரயில் விபத்துக்களை திட்டமிட்டு நடத்தியவராக இந்தியாவால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டதாகவும் அவருக்கு விஷம் வைக்கப்பட்டதாகவும் வெளியான கருத்துக்கள் குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அவரின் கருத்துக்களுக்கு அதிமுக மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டதாலேயே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் தனக்கு விஷம் வைக்கப்படலாம் என அவர் அஞ்சியதாகவும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் கூறியிருப்பதற்கு அதிமுக மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று காலையில் செய்தியாளர்களை சந்தித்த பி எச் பாண்டியன் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பினார். ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட செப்டம்பர் 22 அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் கைகலப்பு நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார்.
அடுத்த நாள் காலை பத்திரிகையில் பார்க்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வீட்டில் மன அழுத்தம் இருந்ததாகவும் வீட்டில் வாக்குவாதத்தில் உள்ளே இருந்துள்ளோடு நடந்ததாகவும், அவர் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது அது கைகலப்பில் போய் வீட்டில் உள்ளவர்களோடு முடிந்து அவர் கீழே தள்ளிவிடப்பட்டு என்னை தூக்குங்கள் என்று கூட அவர் கேட்ட பொழுது யாருமே தூக்க முன்வரவில்லை என்ற செய்தியையும் அடுத்த நாள் காலை பத்திரிகையில் பார்த்தேன்.
மேலும் ஜெயலலிதா இறந்த அன்று சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட கண்ணீர் விட்டு அழவில்லை, கவலைப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அதிமுகவில் இருந்து கடந்த 2011 நீக்கப்பட்ட பிறகு கட்சி பதவி எதையும் கோரமாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் அளித்த சசிகலா, தற்போது ஜெயலலிதா மரணமடைந்த 20 நாட்களுக்குள் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியை ஏற்றது ஏன் என்றும் PH பாண்டியன் கேள்வி எழுப்பினார். தன்னை விஷம் வைத்து கொன்று விடுவார்களோ என ஜெயலலிதா தன்னிடம் கூறியதாக இப்பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட PH பாண்டியனின் மகனான மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார்.
துக்ளக் பத்திரிகையாளர் மறைந்த பெரியவர் திரு சோ அவர்களோடு நானும் அவரும் ஜெயா டிவியினுடைய இயக்குநர்களாக இருந்த போது அழைத்து சொன்னார்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது, இந்த கும்பல் என்னை பாய்சன் வைத்து கொண்டு விடுமோ என்ற பயம் இருக்கின்றது என்று சொன்னார்கள்.
இன்று காலையில் நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில், அதிமுகவின் தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் KA செங்கோட்டையன், பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் PH பாண்டியன் கூறிய கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவித்தனர். செப்டம்பர் 22 ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டதாலேயே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். தனக்கு விஷம் கொடுக்கப்படலாம் என ஜெயலலிதா அஞ்சியதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அப்படி விஷம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை மருத்துவர்கள் உறுதி செய்திருப்பார்கள் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார்.
நோயாளியை பரிசீலிக்கின்ற மருத்துவர்கள் தான், மருத்துவர்கள் சொல்லல அல்ல, நாம யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம்.
சசிகலா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்றே அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு விட்ட நிலையில், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் தாமதம் செய்கிறாரா என்று கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் மறுப்பு தெரிவித்தார். இதற்கிடையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா, எதிர்வரும் 24 அன்று மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும், தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் கூறினார். மேலும் ஜெயலலிதாவின் மருத்துவ செலவிற்கான பில் ஜெயலலிதாவின் உறவினர்களிடம் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில், அப்படியான பில் எதுவும் தன்னிடம் அளிக்கப்படவில்லை என்றும், அந்த தொகையை தான் செலுத்தவில்லை என்றும் தெரிவித்தார்.
முரளிதரன் வழங்கிய செய்தி தொகுப்பு அது. தற்போது வந்துள்ள ஒரு செய்தி, தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் திடீரென தியான நிலையில் நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறார். இரவு சுமார் 9 மணிக்கு திடீரென சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்றார். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். ஆளுநரும் அதை ஏற்றுக்கொண்டார். மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை பதவியில் நீடிக்குமாறு அவரை கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் திடீரென தியானத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக, தமிழகத்திற்கு புதிய முதல்வரை நியமிப்பது தொடர்பாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை செல்லும் திட்டம் இதுவரை முடிவாகவில்லை என்று மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகை அதிகாரி BBCயிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் தங்கவேல்.
தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை செல்லும் திட்டம் இதுவரை முடிவாகவில்லை என்று மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகை அதிகாரி BBCயிடம் தெரிவித்தார். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக VK சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதவியை ராஜினாமா செய்தார். அதே நேரத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா முறைப்படி ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆளுநரை சந்திக்க வேண்டும். ஆனால் உதகை பயணத்தை முடித்துக்கொண்டு ஆளுநர் நேரடியாக டெல்லி சென்றார். அங்கு மத்திய அமைச்சரின் இல்ல நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அதே நேரத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீடு விசாரணை முடிந்துள்ள நிலையில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வெளியாகும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதையடுத்து சட்ட நிபுணர்களுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆளுநர் தனது டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு மும்பைக்கு சென்றுவிட்டார். அவர் எப்போது சென்னை செல்வார் என்பது இதுவரை தெரியவில்லை. இது தொடர்பாக மும்பையில் உள்ள மகாராஷ்டிரா ஆளுநரின் மக்கள் தொடர்பு அதிகாரி உமேஷ் காஷிகரிடம் BBC தொடர்பு கொண்டு கேட்டபோது, செவ்வாய்க்கிழமை இரவு ஆளுநர் சென்னை செல்லும் திட்டமில்லை, அதேபோல் புதன்கிழமை என்று செல்வது குறித்தும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சித் தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி சற்று நேரத்துக்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசினார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் எடுத்துரைத்ததாக தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
தங்கவேல் வழங்கிய தொகுப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 2 தனியார் சரக்கு கப்பல்கள் மோதிய சம்பவத்தில் கடலில் கசிந்த எண்ணெய் படலங்களை அகற்றப்படும் வேளையில் இந்த சம்பவத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து பொருளாதார பேராசிரியர் உ சங்கரிடம் கேட்டேன்.
இதுக்கு வேல்யூவேஷன் ஆஃப் டேமேஜ் பண்ணணும், டேமேஜ் வேல்யூவேஷன். அதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அமெரிக்கால எக்ஸ்ட்ரா ஆயில் ஸ்பில் இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி வேல்யூவேஷன் பண்ணக்கிற மெத்தட்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணலாம். உண்மை அதனால எவ்வளவு லாஸ் ஆஃப் ஜாப், லாஸ் ஆஃப் இன்கம், லாஸ் ஆஃப் அசட்ஸ் எல்லாம் கல்குலேட் பண்ணணும்.
மெரைன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது இப்ப ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையா இருந்தா கூட இனி வரும் காலங்களிலும் அதுக்கான ஆபத்து இருக்கும் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இதை எப்படி கணக்கீடு செய்வாங்க? இதுல இந்தியால இது மாதிரி இதுக்கு முன்பு நடந்திருக்கா? இந்தியால இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க?
இறந்து போனது பின்னால நடக்கூடிய சந்ததிகளுக்குள்ள ஏதாவது கெட்ட இதை வந்து அதுக்கு கேள்வி பண்ணது. அப்போ மக்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், இந்த தண்ணி சேதமானனால, வாட்டர் குவாலிட்டி குறைஞ்சனால, அதனால மக்களுக்கு என்ன கஷ்டங்கள் வருது. அதை மீனவர்களுக்கு இதனால மீன் கிடைக்கிறது குறையுமா, மீன் கிடைச்சாலும் அவனுடைய குவாலிட்டி குறையுமா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். பழைய போட்டோகிராஃபி ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வேணும், இல்லாட்டா ஏரியல் சர்வே எடுக்கலாம்.
சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட மாசுக்கு அரசாங்கம் வந்து இழப்பீடு எதையாவது நிர்ணயம் பண்ணிருக்காங்களா? அப்ப வந்து எது அதெல்லாம் கணக்குல
எடுத்துக்கிட்டாங்க? கிடையாது. பட் தமிழ்நாட்டுல வந்து இந்த பொல்யூஷன் அந்த டேமேஜ்ல டைவிங் பிளீச்சிங் யூனிட்ஸ்க்குள்ள டேமேஜ் வேல்யூ பண்ணி லாஸ் ஆஃப் இக்காலஜி அத்தாரிட்டி வந்து வேல்யூ பண்ணாங்க.
பொருளாதார பேராசிரியர் உ சங்கரின் பேட்டியை கேட்டீர்கள். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 2000 தொழு நோயர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதார அமைச்சக இயக்குநரிடம் கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் வருடாந்தம் சுமார் 2000 தொழு நோயாளர்கள் புதிதாக இனம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு கூறுகின்றது. தொழுநோய் தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் 22 முன்னுரிமை நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் அடையாளம் காணப்படுகின்ற தொழு நோயாளர்களில் 10% சிறுவர்கள் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் கூறுகின்றது. தொழுநோய் தொடர்பாக மீண்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார் சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவின் இயக்குநரான டாக்டர் பிரியந்த கர்ணாரத்ன.
අපි ඇත්තම ඉස්සරහට අනු පහ වෙනකොට ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ ලබා දීලා තිබ්බ ඉලක්කයක්.
1995 ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் தொழுநோய் ஒழிப்பு தொடர்பான இலக்கொன்றை அறிவித்தது. 100,000 பேருக்கு 10 பேராக இதனை குறைக்க வேண்டும் என்பதே அந்த இலக்கு ஆகும். இது தொடர்பான விழிப்புணர்வு வேலைத்திட்டம் முனைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அந்த இலக்கை எம்மால் அடைய முடிந்தது. இது சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது, ஒழிக்கப்பட்டுவிடும் என்ற எதிர்பார்ப்பு காரணமாக விழிப்புணர்வு வேலைத்திட்டத்தில் தளர்வு நிலை காணப்பட்டது. இதன் காரணமாகவே பல வருடங்களாக 100,000 பேருக்கு 10 பேர் என்ற அதே நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது. சிறுவர்களுக்கு இந்நோய் ஏற்படுவது பாரதூரமானதாகவே கருத வேண்டும். சிறுவர்களை சுற்றியுள்ள சிறுவர்களுடன் பழகுகின்ற பெரியவர்களுக்கு இந்நோய் தொற்றும் நிலையில் காணப்படுவதால் தான் பிள்ளைகளுக்கும் இந்நோய் ஏற்படுகின்றது என்றார் டாக்டர் பிரியந்த கர்ணாரத்ன. 2020 தொழுநோய் இல்லாத நாடு என்ற வேலைத்திட்டத்தின் கீழ் நோயாளர்களை அடையாளம் காணல், மக்களுக்கு இது பற்றி விழிப்பூட்டல், சிறப்பு சிகிச்சை வசதிகள் உட்பட பல்வேறு வேலைத்திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
ஆர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழ் ஓசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885592 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களது கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் ஒளிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே.